யோசுவா 23 அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கார் நீங்க டிரைவ் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், எப்பனா ரொம்ப ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு இல்ல ரொம்ப பனியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துகிட்டு காரை ஓட்ட முடியாது இல்லைங்களா. ரொம்ப ஜோரா மழை வரும்போது இல்ல பனி ஃபுல்லா இருக்கும்போது ரொம்ப தீவிரமா கவனிச்சு உத்து 15 அடிக்கு உத்து பார்த்து அந்த சீட்டுக்கு முனையில உட்காந்து கேர்ஃபுல்லா தான் காரை ஓட்டணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம பாடியே வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட் ஆயிருது, ஏதாவது திடீர்னு ஏதாவது வர்றதுக்கு ரெடியா இருக்கும்படிக்கு ஒரு ஒரு அலர்ட்னஸ் இல்லைங்களா. ஆனா அப்படி ஹைவேல ஓட்டும் போது அந்த மாதிரி ஒரு ரோடெல்லாம் கிளியர் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி அலர்ட்னஸ் தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி ஒன்றும் தெரியாது இல்லை, இருட்டில் ஓட்டும் போது ரொம்ப அலர்ட்னஸ் தேவை. அந்த அந்த விதத்தில் பார்த்தோம்னா ஆனா அது ரொம்ப நேரம் அப்படியே அலர்ட்டா உத்து பார்த்துக்கிட்டு ஓட்டிட்டு வர மாதிரி ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது இல்லைங்களா. அது கொஞ்ச நேரத்தில் டஃப், அது டயர்ட் ஆயிடுவோம். ஆனா ஹைவேக்கு ஓட்டினாலும் சரி நம்ம ரிலாக்ஸா இருக்க முடியாது ஹைவேல ஓட்டினாலும் இல்லைங்களா. ரிலாக்ஸா இருந்தா என்ன ஆயிரும், ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரிலாக்ஸா இருக்கும்படி ஆயிரும், ஆக்சிடென்ட் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும். சிட்டிலயும் ஹைவேலயும் எங்கன்னா ஓட்டணும்னா கூட நம்ம ரிலாக்ஸா இருக்க முடியாது, அது ஆபத்தா முடிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம படிக்கிற யோசுவா 23 அதிகாரம் அந்த காரியத்தை வேற விதத்தில் அவர் வலியுறுத்துறார். ஆவிக்குரிய விதத்தில் இதுவரைக்கும் போர் செய்தெல்லாம் முடிச்சு ஒரு ஒரு ரொம்ப பனியும் ரொம்ப மழை வர இடத்துல அலர்ட்டா அவங்க ஓட்டிகிட்டு இருந்த மாதிரி அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் போரெல்லாம் முடிஞ்சு லேண்ட்ல செட்டில் ஆயிட்டாங்க. இனிமேல் லேண்ட்ல செட்டில் ஆன பிறகு அவங்க அவ்வளோ ஒரு அலர்ட், அவ்வளோ ஒரு சத்ருக்கள்லாம் இல்லாத இருந்த போதும் அவங்க ஒரு ஹைவேல ஓட்டுற மாதிரி தான். ஆனால் அலர்ட், அந்த ஹைவேல ஓட்டுறதுக்கும் அலர்ட்டாக இருக்கத்தான் செய்யணும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா எவ்வளோ பெரிய பயங்கரமான ஆபத்து அவங்களுக்கு வந்து சேரும், எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடும் அப்படின்றத ஒருவேளை போர் 7 வருஷம் செஞ்ச போரில் இருந்த வேண்டிய அலர்ட்னஸ் அவங்களுக்கு இல்லாத இருந்தாலும் ஆனால் இப்போவும் அலர்ட்னஸ் இருக்கணும். அது தொடர்ந்து இருக்கும்படிக்கு யோசுவா அவங்களுக்கு புத்தி சொல்றது தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். இது வந்து அவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க அந்த நாடை ஜெயித்து அதை சுதந்திரித்து அதை இன்னுமே தொடர்ந்து அந்த அந்த பூமியை தற்காத்து கொண்டு அதனோட முழுமையா அதை அடையலை, இன்னும் முழுமையா அடைவதற்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத யோசுவா அதுல புத்தி சொல்றத நம்ம பார்க்கணும். இந்த 3 அதிகாரம் 22, 23, 24 நான் போன வாரம் சொன்னேன், அதெல்லாம் ஒரு சபை கூடுதல். யோசுவா அந்த ஒரு அதிகாரம் ஆரம்பிக்கிறதும் யோசுவா அவர்களை அழைத்து கூடி வித்து அதுக்கப்புறம் சொன்ன பேச்சை தான் அது விவரிக்கிறத பார்க்கிறோம். இது 2வது சபை கூடுதல், கடைசி சபை கூடுதல் 24வது அதிகாரத்தில் வரப்போகுது. இது 2வது சபை கூடுதல்ல யோசுவா வந்து போன வாரம் நடந்த சபை கூடுதல்ல பார்த்தோம்னா போன அதிகாரத்தில் அவர் அந்த 2 கோத்திரம் அந்த ஈஸ்டர்ன் டிரைப்ஸ் சொல்லக்கூடிய ரூபனைட்ஸு கேடைட்ஸு மனாசாவுடைய பாதி கோத்திரத்தை, அந்த கோத்திரத்தை அவங்கள அழைப்பித்து அவங்களுக்கு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு புத்தி சொல்லி அனுப்பி வழி அமைச்சதை பார்க்குறோம் இல்லைங்களா. ரொம்ப எவ்வளோ உண்மையாக அவங்க இருந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லி அமைச்சு அவங்களுக்கு ரொம்ப பிரதானமாக சொன்னது என்ன, இவ்வளோ நமக்கு யெகோவா செஞ்சிருக்கும் போது இவ்வளோ அருமையாக நமக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கும்போது அவருடைய ஒரு வார்த்தையும் தான் தவறாமல் வாக்குத்தத்தை நிறைவேற்றி இருக்கும்போது நம்ம இயற்கையாக கொஞ்சமாவது நமக்கு உணர்வு இருந்துச்சுன்னா நன்றியாக அவருக்கு எப்படித்தான் வாழணும், நம்ம அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழணும், ஃபேத்ஃபுல்லா தேவனுக்கு வாழணும், யெகோவாக்கு ஒரு உண்மை உள்ள மனிதர்களா நாம் வாழணும், எப்படி உண்மையா இருக்கிறதுன்றதோ கூட சில 5 காரியங்களால விவரிச்சார் போன அதிகாரத்துல. அவரை நேசித்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கட்டளைகளை காத்துக்கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு சேவிக்க வேண்டும் என்ற 5 காரியத்தை அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சா அந்த சபை கூடுதல பார்க்கிறோம். இப்ப இந்த அதிகாரத்திலையும் அந்த யெகோவாக்கு உண்மையா இருக்கணும், ஃபேத்ஃபுல்லா அவங்க இருக்கணும்ன்றதான் திருப்பி யெகோவா அது யோசுவா வலியுறுத்துறத நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கோம். அவங்க அந்த நாட்டை தொடர்ந்து தற்காத்து கொண்டு அதை ரீடெயின் பண்றது மாத்திரம் இல்ல, இன்னும் முழுமையாக அந்த நாட்டை ஜெயித்து நிலைநிறுத்தி சதா காலம் அவங்க இருக்கணும்னா அவங்க யெகோவா அந்த ஒரு கண்டிஷன் அது யெகோவாக்கு அவங்க உண்மையா இருந்தா தான் அது முடியும். அதான் அவரு திருப்பியும் வலியுறுத்துறத பாக்குறோம். அது 1வது வசனம் படிங்களா,
கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடிக்கு இலைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது
அநேக நாள்கள் சென்ற பின்பு அப்படின்னு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மெனி டேஸ் மெனி இயர்ஸ் அப்படின்னு மெனி டேஸ் வரும் யோசுவா அப்படின்னு பார்த்தோம்னா முந்தி இருந்த அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் ஒரு எஸ்டிமேட் பண்ணி பார்த்தோம்னா ஒருவேளை 18 வருஷம் இருக்கலாம். ஏன்னா லேண்ட்ல எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, செட்டில் ஆகி ரூபன் அந்த கோத்திரத்தை அனுப்பிச்சிட்டாங்க, அனுப்பிச்சிட்டு எல்லாருமே ஒரு ரெஸ்ட் அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா. அதான் அந்த முதல் வசனம் சொல்லுது, லேண்ட்ல செட்டில் ஆகி எல்லாருமே ஒரு ரெஸ்ட் அனுபவிக்கும் போது ஒரு 18 வருஷம் போயிருச்சு அந்த அதிகாரத்துக்கு நடுவில். 18 வருஷம் போன பிறகு தேவன் அந்த பூமியில எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட் தந்து கானானியர் அந்த ரெஸ்ட உடைக்காதபடி யாருமே தங்களுக்கு விரோதமா போர் செய்யறதுக்கு வரல. வராத போது போரே இல்லாம அவர்கள் எந்த தடையும் இல்லாம அந்த நாடை விளைவிச்சு நல்லா பயிரிட்டு விளைவிச்சு நல்லா அவங்க செழிப்பான நிலையில் வந்து ரெஸ்ட் பயங்கர இளைப்பாறுதலோடு அவங்க இருந்திருக்கிறத அது நமக்கு அந்த முதல் வசனம் காட்டுது. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு மத்தியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கானானியர் இன்னும் இருக்கிறாங்க இல்லைங்களா. கொஞ்சம் பேர் முதல் வசனங்களை பார்த்தோம், அவங்களை அழிக்காம விட்டு விட்டார்கள், அவங்களை விரட்டாம விட்டு விட்டார்கள் அப்படின்னு. அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் இப்ப அந்த கானானியர் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட்ஸ் அவங்க ஊர்ல இருக்காங்க இன்னும். அவங்களோடு இவங்க வாழ கத்துக்கிட்டாங்க, அவங்களும் அவங்களுக்கு மத்தியில் வாழ கத்துக்கிட்டாங்க. அதை நம்ம பாக்குறோம் இதுல. பார்த்தோம்னா யோசுவா மிகவும் வயசாய் போய் இல்லைங்களா, மிகவும் வயசாய் போய் முதலே 13வது அதிகாரத்திலேயே அவருக்கு ஆண்டவரே பார்த்து ஞாபகப்படுத்தினார், யோசுவா உனக்கு வயசாயிருச்சுன்னு. இப்போ 18 வருஷம் அதுக்கப்புறம் எவ்வளவு வயசா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். காலையில ஜான் கால்வின் பார்த்தோமா, ரொம்ப வயசாகி போயிருக்கும் அவருக்கு இல்லைங்களா. தள்ளாடிக்கிட்டு இருப்பார், ஒரு பெரிய வாரியர். ஏன் இப்ப காலே இப்ப பார்த்தோம்னா அவ்வளோ அவருக்கு யோசுவா விட ரொம்ப முதிர்ந்தவர் அவரு. ஆனா அவருக்கு என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் கூட இது இல்ல, ஸ்ட்ரென்தா இருக்கிறாரு. ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, ஒரு பாரம் சுமந்துகிட்டு அது செய்யும் போது பொதுவா பார்த்தோம்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வயசாயிருது. அது கூடிய சீக்கிரம் அந்த பிரஷர் அந்த டென்ஷனு அதெல்லாம் பார்த்தோம்னா அது வயசாயிடுற மாதிரி ஆயிரும். அப்படித்தான் யோசுவாவுக்கு வயசாயிருக்கு, மிகுந்த வயசாயிருச்சுன்னு பாக்குறோம். அவரு காலம் முடிவுக்கு வந்துருச்சு, அவர் சீக்கிரமே அவர் தான் இறக்க போறத தான் அறிந்து தன்னுடைய மரணம் கிட்ட வந்துருச்சுன்னு அறிந்து அவர் இஸ்ரவேல் மூப்பருங்கிட்ட ஒரு அசம்பிளிய கூட்டுறார் இல்லைங்களா. அந்த வசனத்துல தான் போட்டிருக்கு, யார கூப்பிடுறாரு, இஸ்ரவேலுடைய மூப்பரையும்
தலைவரையும்
அதிபதிகளையும் நியாயாதிபதிகளையும் லீடர்ஸ் இஸ்ரவேலுடைய தலைங்க அவங்களுடைய ஹெட்ஸ் அவங்க ஞானமா அவங்களை நடத்தக்கூடிய அந்த தலைவர்களை நியாயாதிபதிகளை ஹெட்ஸ் அவங்களை கூப்பிடுறாரு. இது வந்து ஒரு விதத்துல புதிய ஏற்பாடுல இதே மாதிரி ஒரு காட்சி. அப்போஸ்தலன் பவுல் வந்து எபேசு பட்டணத்தை கடந்து போறதுக்கு முன்பதாக எபேசு பட்டணம் மூப்பர்களை கூப்பிட்டு ஒரு ஒரு பிரியாவிடை அதான ஃபேர்வெல்க்கு பிரியாவிடை ஒரு ஆலோசனை அவர் சொன்னார் இல்லைங்களா. அதான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்துல வருத பாக்குறோம். அதே மாதிரி இங்க வருத பாக்குறோம் பாருங்களேன். அதே மாதிரி யோசுவா அந்த மூப்பர்களை கூப்பிட்டு தான் இறக்க போறத தான் அறிந்து அவங்களுக்கு கடைசியில ஒரு ஃபேர்வெல் கவுன்சில் கொடுக்கற மாதிரி அவங்களை கூப்பிடுறாரு. இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேதரிங்கா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு எல்லா லீடர்ஸ் காலேபங்க வந்திருப்பாரு, ஃபினியாசங்க வந்திருப்பாரு, எல்லா வாரியர்ஸ் எல்லா தலைவர்களும் எல்லாரும் இது வரைக்கும் போர் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. விவசாயம் செஞ்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பாலும் தேனும் ஓடுற தேசத்துல நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா எல்லாம் வந்து யோசுவா கூப்பிடும் போது அது எவ்வளவு கிராண்டா இருந்திருக்கும். யோசுவா எடுத்து பார்த்தோம்னா அந்த வெட்டரன்வாங்க இல்லைங்களா. 3 காலங்களை பார்த்தவர் அவரு, எகிப்தின் அடிமைத்தனத்தை பார்த்தவரு, மோசே வந்து வாதைகள் எல்லாம் அனுப்பிச்சு அந்த வாதைகளை பார்த்தவரு. அவர் மட்டும்தான், அவரு கூட காலேபம் சேர்த்துக்கலாம். அந்த வாதைகளை பார்த்தவரு, செங்கடலை கடந்து வந்தபோது அவரு கூட இருந்து அதை பார்த்தவரு, வனாந்திரத்துல 40 வருஷம் தான் பார்த்தவரு, அந்த பார்த்துட்டு கானான் தேசத்துல வந்து 20-25 வருஷத்துக்கு கீழே குடியிருந்து அவர் மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு முதிர்ந்த வெட்டரன் வந்து கூப்பிடும் போது நம்ம போகாது இருக்கிறதா என்ன சொல்லுவாரோ, முத்து முத்தா பேசுவாரே பெரிய இவருன்னு எல்லாரும் கூடி வந்து எவ்வளவு கிராண்டா இருந்திருக்கும் அந்த மீட்டிங் பாருங்களேன். அவரு வயதான இதுல ஒரு மேடையில நின்றுகிட்டு அவரு ஒரு பிரசங்கம் கொடுக்க போறார் இல்லைங்களா. நம்மளும் அதை கேட்கறதுக்கு ஆர்வமா போற மாதிரி நம்மளும் நினைச்சு பார்க்கணும். பாருங்க முக்கியமான ஒரு ஒரு மெசேஜ் என்ன என்ன சொல்றாருன்றத பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா வேற வேறையா பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். இதுல முதலாவது அவங்களுக்கு தேவன் தங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்றத அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். பாருங்களா புதுசா ஒன்னு சொல்ற மாதிரி தெரியல. தேவன் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், இந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறார்ன்றத ஞாபகப்படுத்தி அதை ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு தேவனுக்கு அவங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும்ன்றதுக்கு புத்திமதி சொல்றார். அதான் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் என்னத்தை பாக்குறோம்னா, யெகோவா செய்த காரியங்களுக்கு யெகோவாவுடைய சாட்சிகளா நீங்க இருக்கிறீங்க. யெகோவா செஞ்ச காரியத்தை கேள்விப்பட்டதில்லை, உங்க கண்ணால நீங்க கண்டவர்கள். அந்த தலைவர்களை பார்த்து சொல்றார், அதுக்கு சாட்சிகள், உங்க கண்களே சாட்சிகள். அந்த சாட்சிகளா இருக்கிற உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? யெகோவாவுடைய சாட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. அதான் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் அவர் சொல்றத பாக்கிறோம். படிங்களா ரெண்டுல இருந்து,
யோசுவா இஸ்ரவேலின் மூப்பதையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார்.
பாருங்களேன், நான் ஒரு கான்ட்ராஸ்டர், நான் எனக்கு வயசாகி போயிருச்சு, ஆனா நீங்க எல்லோருமே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு என்பதை உங்க சொந்த கண்ணால கண்டீர்கள் இல்லைங்களா. நான் ஆபிரகாம பத்தி பேச வரல, மோசேக்கு காலத்துல நடந்தது அதெல்லாம் பேச வரல, உங்க சொந்த ஆயுசிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை உங்க சொந்த கண்ணால நீங்க பார்த்திருக்கிறீங்க. என்னத்தை பார்த்தீங்க, எவ்வளோ தேசங்கள், எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள், அவங்க எல்லாருமே ஆண்டவர்னால உருவாக்கப்பட்டவர்கள் தான் இல்லைங்களா. கானானியர் பிசாசா உருவாக்குச்சு, இல்ல வேற எப்படியோ பிறந்துட்டாங்க, இல்ல ஆண்டவர்னால உருவாக்கப்பட்டவர்கள் தான். அவங்கள அந்த மக்களையே ஆண்டவர் மாத்தி அந்த மக்கள்கிட்டயே உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சிருக்க முடியாதா? செஞ்சிருக்க முடியாதா? நிச்சயமா செஞ்சிருக்க முடியும். அவங்களே மாத்தி அவங்களே உடன்படிக்கை செஞ்சு அவங்களே நல்லா அந்த பூமியில வாழ வச்சிருக்கலாம். ஆனா அவங்கள எல்லாரையும் அழித்து அவங்க எல்லாரையும் விரட்டி இந்த அழகான பூமி, எவ்வளவு அருமையான பூமி, இதுல இருந்து விரட்டோம்னா எவ்வளவு கஷ்டம், ஆனாலும் அதை விரட்டி எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு பாருங்களேன். எதுல வருது? ரெண்டாவது வசனத்துல பாருங்களேன், இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக செஞ்சார்? உங்களுக்காக. பாருங்களேன், அதான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் அவங்க மேல வச்ச அன்பை அவர் காட்டாரு. உங்களுக்காக அது செஞ்சார், உங்களுக்காக எவ்வளவு அருமையான வெற்றி அவர் கொடுத்தாரு. எந்த தேசமும் ஒரு தடை இல்லாம தோல்வி இல்லாத வெற்றினா இஸ்ரவேல் தேசங்கத்தான். ஏஹாய் பட்டணத்தை விட்டு வேற எங்கேயாவது அவங்க தோத்து போனாங்களா? ஏஹாய் பட்டணத்துல தோத்து போனதும் அவங்க சொந்த பாவத்தினால தான், ஆக்கானுடைய பாவத்தினால. அதை விட்டுட்டு தொடர்ந்து வெற்றியின் மேல் வெற்றி, வெற்றியின் மேல் வெற்றி. எந்த தேசத்துக்கும் அப்படி கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன? தேவன் உங்களுக்காக போர் செய்ததுனால உங்க சொந்த கண் அதை பார்த்துச்சு. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. பாருங்களா ஆண்டவர் உங்களுக்கு எப்படி செஞ்சிருக்கிறார், எப்படி செஞ்சிருக்கிறாரு. நான் இப்போ மரணத்துக்கு தருவாயில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழப்போறேன், ஆனா நீங்க இதெல்லாம் கண்டவர்கள், உங்களுடைய பொறுப்பு என்ன? உங்களுடைய பொறுப்பு, தலைவர்களா இருக்கிற பொறுப்பு, யெகோவாக்கு நீங்க உண்மை உள்ளவர்கள்ன்றத ஒரு சாட்சியா நீங்க வாழ்ந்து காட்டணும் இல்லைங்களா. ஏன்னா தலைவர்களை பார்த்து தான் வாழுங்க இருக்கும் இல்லைங்களா. தலைவர்களை பார்த்து தான் மற்றவங்க எப்படி நடந்துக்குவாங்க. நீங்க மூப்பர்களா இருக்கிறவங்க ஒரு மாடல்ஸா இருக்கணும், யெகோவாவுக்கு சாட்சிகளாக, அவருக்கு எவ்வளவு செஞ்சதை உணர்ந்தவர்களாக, உண்மை உள்ளவர்களா நீங்க இருக்கும்போது உங்க மக்கள் உங்களை பார்ப்பாங்க. எல்டர்ஸா நீங்க உதாரணமா இருக்கணும், அதான் ஒரு பெரிய பொறுப்பு. ஏன்னா முழு இஸ்ரவேலே யெகோவாவுக்கு உண்மையா இருக்கணும்ன்றதுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு மாடல்ஸா இருக்கணும்னு அவங்கள ஊக்குவிக்கிறார் அந்த தேசத்துல. ஆனா இப்போ யோசுவா மறிக்க போறாரு, யோசுவா மறிச்ச பிறகு இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கும் வயசாகி போயிடும், இவங்களுக்கும் வயசாகி போன பிறகு புது ஜெனரேஷன் வரும் இல்லைங்களா. அந்த புது ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் வரப்போற ஜெனரேஷனுக்கும் நீங்க தான் வரப்போற ஜெனரேஷன், அவங்களுக்கு நீங்க சாட்சியா இருக்கணும்னு அவங்களை என்கரேஜ் பண்றாரு. அதை பார்த்தோம்னா இவங்களும் ஒரு காலத்துல மறிச்சிருவாங்க. ஆனா என்ன ஆச்சு பாருங்களேன், இந்த ஜட்ஜஸ் 2:10, ஒரு காலம் வருது, அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதே தொடர்ந்து ஆண்டவர் செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்களா? ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 2:10.
அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று.
பாருங்களா, என்ன ஒரு சேட் திங். யோசுவா போயிட்டாரு, யோசுவாக்கு அப்புறம் இந்த மூப்பருங்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்ட பிறகு ஒரு ஜெனரேஷன் வந்துச்சா, என்ன கர்த்தரையும் அவர் செய்த கிரியைகளையும் அறியாத ஒரு ஜெனரேஷன் வந்துச்சா, அறியாத ஒரு. அதனால இவங்க இவங்க தவறு விட்டுட்டாங்களா, இவங்க சொல்லாம விட்டுட்டாங்களா, அதை பாஸ் பண்ண அந்த ஆண்டவருடைய சத்தியங்களை கத்து கொடுக்காம விட்டுட்டாங்களா, அதுல சோம்பேறியா இருந்துட்டாங்களா, அப்படி இல்லன்னு தான் சொல்லணும். அதே யோசுவா 24:31 படிங்களா, இருபத்தி நாலாவது அதிகாரம் யோசுவா, ஜட்ஜஸ் இல்ல, யோசுவா 31.
உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள்,
கர்த்தரை சேவித்தார்கள். பாருங்களேன், யோசுவா காலத்துக்கு அப்புறம் வந்த ஜெனரேஷன் எல்லாமே இஸ்ரவேல் எல்லோருமே கர்த்தரை சேவித்தாங்கன்னா அவங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாருங்களேன், இதான் நமக்கு ஒரு உண்மையா இருந்த ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஒரு உண்மை இல்லாத ஜெனரேஷன் வரலாம். அதை நம்ம அறிஞ்சு கொண்டவர்களாக ரொம்ப நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது வரப்போற ஜெனரேஷனுக்கு நம்ம கிட்ட பாரம் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா அந்த கேடைட்ஸ், அவங்க போய் ரூபனைட்ஸ் போய் ஒரு ஆலய அவங்க ஒரு பலிபீடத்தை வச்சது காரணம் என்ன, வரப்போற ஜெனரேஷன் மேல அவங்களுக்கு இருந்த அக்கறை, கர்த்தருடைய வழிகள் அவங்க வரணுமேன்ற அக்கறை. இது எல்லாருமே இதை படிக்கிறவங்க நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய பயம் கலக்கம் பாரம் இருக்க வேண்டியது என்னன்னா, வரப்போற ஜெனரேஷன் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு கடமை, ஒரு சாட்சி, யெகோவாவுடைய காரியங்களை அனுபவிச்ச நமக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை என்ன தெரியுங்களா, வரப்போற ஜெனரேஷனுக்கு யெகோவா ஒளியில நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்யணும், விசேஷமா நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லைங்களா. ஆனா அவங்க கேட்கறாங்களோ கேட்கலையோ, அவங்க அதன்படி நடப்பாங்களோ நடக்கலையோ, ஆனா நம்ம ஆண்டவருடைய சத்தியங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை, கதைகளை, அந்த இதெல்லாம் எவ்வளவு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை செய்ய வேண்டியது பெரிய கடமை. அது வெறும் சர்ச்சுடைய கடமை மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் அதெல்லாம் படிச்சோம்னா அப்பா அம்மா செய்ய வேண்டிய ரொம்ப பெரிய கடமை இருக்குது இல்லைங்களா. அவங்க அதுல அதை ஏற்று அதன்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா, அந்த சத்தியங்கள் ரட்சிக்கப்படுவாங்களா, அதுக்கு கேரண்டி இல்லாம இருக்கலாம். ஆனா அது செய்ய வேண்டியது நமக்கு ஒரு கடமை இருக்கு. எசேக்கியல்ல பார்த்தோம்னா நீ எச்சரிக்க வேண்டியது எச்சரித்து உன்னுடைய கடமையை நீ செஞ்சினா நீ அதுல உண்மையா இருந்த அவங்களுடைய ரத்த பலி ஊமேல வராது. அதை கேட்டுட்டும் அவங்க அந்த வழியில அவங்க நடக்காம போனாங்கன்னா அந்த ரத்த பலி அவங்களுக்கு மேல தான் வரும். ஆனா நம்ம உண்மையா இருக்கிற வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்ன, யெகோவாவுடைய சத்தியங்களை பாருங்க. நம்ம ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி அந்த ஆசாரியெல்லாம் நடந்து போன உடனே யோர்தான் தொடர்ந்ததை நம்ம கண்கூட நம்ம பார்த்துலாம இருக்கலாம் இல்லைங்களா. எரிகோ மலை மதில்கள் எப்படி விழுந்ததுன்னு நம்ம பார்க்காம இருக்கலாம், எப்படி சூரியன் நின்னது, எவ்வளவு ஆண்டவருடைய அதிசயங்கள் நம்ம பார்க்காம இருக்கலாம். ஆனா பார்த்ததை விட மிகவும் உறுதியான தவறிழைக்காத வேத வாக்கின் ரெக்கார்டு நம்ம கையில இருக்கு. அதெல்லாம் விசுவாசத்தோடு நம்ம படிக்கும் போது அதை விட நமக்கு செஞ்ச நம்முடைய புதிய ஏற்பாடுல இருக்கிற யோசுவா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா. அவரே தேவ குமாரனாய் அவர் மாம்சத்தில் நமக்காக வந்து நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமா நமக்காக நிறைவேற்றி, அவர் எப்படி நிறைவேற்றி இருந்தாலும் நம்ம பாவங்களுக்காக ஆண்டவரால் கைவிடப்பட்டு எல்லாத்தையும் அவர் ஜெயித்தார். நமக்காக எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை அவர் ஜெயித்து கொடுத்திருக்கிறார், பாவத்தை, மரணத்தை, பிசாச நரகத்தை எல்லாம் ஜெயித்து கொடுத்தவர் அவர். அந்த கதையெல்லாம் நம்ம அவரை நம்பினாதான் ரட்சிப்பு, அவர் மேல விசுவாசம் வச்சாதான் ரட்சிப்பு இருக்கு, இல்லனா ரட்சிப்பு இல்லைன்றத நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, வரப்போற ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியமா இங்க வலியுறுத்தத்தை பாக்குறோம். ஏன் அது சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம்னா, இந்த கானானியர் உலகம் வந்து அவங்கள பலவிதமான ஆயிரக்கணக்கான விக்கிர ஆராதனையில அவங்களை நடத்தி அவங்க வாழ்க்கையை அழிச்சிட முடியும், அவங்க எதிர்காலம் பயங்கரமா போயிட முடியும். ஆனா தேவனை பின்பற்றி வரும்போது தான் அவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும்ன்றத பாவ வழியில போவாதபடிக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதனாலதான் 1-3 வரைக்கும் இந்த தலைவர்களுக்கு அவர் கூப்பிட்டு அவங்களுடைய பொறுப்பை உணர்த்துறார், நீங்க தான் ஹெட்ஸ், இல்லைங்களா? நீங்க தான் ஹெட்டுங்க, நீங்க தலைவர்களா இருக்கும் போது நீங்க தான் குடும்ப தலைவர்களும் அங்க இருக்கு இல்லைங்களா? நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு மாதிரிகளா இருக்கணும், முன் மாதிரி எக்ஸாம்பிள்ஸா இருக்கணும். யெகோவாக்கு எவ்வளவு உண்மையா இல்லைங்களா? தலை சரியில்லைனா எதுவும் சரி இருக்காதுன்னு இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம தலையில தலையை முன்மாதிரியா இருக்கும் போது தான் அவங்க பின்பற்றி வர முடியும் அப்படின்றதுனால அவங்கள கூப்பிட்டு அது முதலாவது அவங்களுடைய பொறுப்பை உணர்த்துறாரு. ரெண்டாவது பார்த்தோம்னா மூணுல இருந்து அஞ்சு அஞ்சு வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, இனி வரப்போற காலத்துல யெகோவா தங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய கானான் தேசம் இன்னும் எவ்வளவோ ஜெயிக்கல, இன்னும் எவ்வளவோ கானானியர்கள் ஒரு சில இடங்கள்லாம் இருக்காங்க. யோசுவா மறிச்ச பிறகு யார எங்களை காப்பாத்துவாங்க, என்ன பொருள் நடக்கும்ன்றது பயம் கலக்கம் அவங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா யோசுவா அவங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார்ன்ற அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும்படி அந்த வார்த்தைகளை சொல்றாரு. பாருங்களேன், மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் அவர் என்ன சொல்ல பாக்குறாரு, யெகோவா உங்களுக்கு உதவி செய்வார், அதை நீங்க நம்பணும். படிங்க மூணுல இருந்து.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள்.
அப்புறம்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாயிருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கேற்றேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையை நின்று அகற்றி போடுவார்.
அஞ்சு வரைக்கும் படிச்சீங்களா? இத பாத்தீங்கன்னா அதான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். ஏன் இன்னுமே நீங்க யெகோவா செஞ்ச காரியத்தை பாத்தீங்க, அவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அவர் செஞ்ச கிரியை அவருடைய ப்ராமிஸ், அதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன நம்பணும், இன்னமே தான் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்க போய் செய்யக்கூடிய போர்ல நிச்சயமா உதவி செய்வார், இந்த முழு கானானியும் ஜெயிக்கிறதுக்கு அவங்களோடு உங்களோடு இருந்து உதவி செய்வார். ஏன் எந்த மனுஷனும் இது வரைக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பார்த்து தியானிச்சு அதை பார்க்கும்போது ஏகாய எரிகோ எப்படி விழுந்துச்சு, ஏகாய எப்படி ஜெயிச்சோம், அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு என்ன ஏற்படணும், கர்த்தர் இவ்வளோ அளவுக்கு நமக்கு செஞ்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எதிர்காலத்துக்கு ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுத்துருக்கிறார், அந்த ப்ராமிஸை நம்பி நான் வாழணும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்துறாரு. பாருங்க, அதை அவங்களுக்கு நிரூபிக்கும்படிக்கு இதுதான் கடவுளுடைய ப்ராமிஸ் எவ்வளவு போதுமானது எதிர்காலத்துக்கு நமக்கு விளக்குற மாதிரி இந்த வசனத்துல தெரியுது. இதான் விசுவாசம் வளர்றதுக்கு பைபிள்ல நிறைய நமக்கு பைபிள் அடிக்கடி பைபிள் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு பார்த்துட்டு அவர் எதிர்காலத்துல அவர் கொடுத்த ப்ராமிஸை நம்ம நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்கு சோர்வே வராது, ஒரு பெரிய நம்பிக்கையோடு எதிர்காலத்தை பார்க்க வரும். பல சங்கீதங்கள், சங்கீதம் 105, சங்கீதம் 114, 135, 136 நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் செய்யும். என்ன செய்யுது இந்த சங்கீதம், ரொம்ப சோர்ந்த நேரத்துல, ரொம்ப பேஜாரா இருக்கிற நேரத்துல அந்த சங்கீதங்களை படிச்சு ஆண்டவர் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காருன்னு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும். கர்த்தர் அதை செஞ்சார், இதை செஞ்சார், இதை செஞ்சார் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவர் எதிர்காலத்துக்கு கொடுத்த ப்ராமிஸ நமக்கு ஞாபகப்படுத்தும். அதான் யோசுவா இங்க செய்யறாரு. நீங்க பயப்படாதீங்க, நம்ம சாக போறேன்னு பயப்படாதீங்க, இன்னும் கானான் தேசம் இருக்க யெகோவா நிச்சயமா உங்களுக்கு உதவி செஞ்சு முழுமையான வெற்றியை கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையை கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார், யெகோவா உடைய உதவி உங்களுக்கு இருக்கணும், யெகோவாக்கு நீங்க சாட்சியா இருக்கணும். முதலாவது யெகோவா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார், ரெண்டாவது இல்லைங்களா அது ஒரு ப்ராமிஸா, மூணாவது ஒரு கட்டளை. இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கு, அவங்களுடைய யெகோவாவுடைய ஜனங்களுடைய கீழ்ப்படிதலை பொறுத்து இருக்கு. அதான் ஆறாவது வசனத்துல இருந்து பார்க்கலாம். பாருங்க ஆறாவது வசனத்துல இருந்து படிங்க.
ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இன்னால் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள்.
பாருங்களேன், இது சொல்லி முடிச்சு நீங்க தான் இப்ப நடந்ததெல்லாம் பாத்தீங்க, நீங்க தான் சாட்சிகளா இருக்கணும் தலைவர்கள். நீங்க யெகோவா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாரு, அவர் விரட்டி விடுவாரு, முழு தேசத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு யெகோவா இது யோசுவாவுக்கு இருந்த ஒரு பெரிய பயத்தை பாரத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ற. என்ன பாரம், ஒருவேளை அவர் பார்க்கும் போது இத்தனை இந்த 18 வருஷம் இவங்க செட்டில் ஆகி வாழ்றத பார்க்கும் போது அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது யாரு, கானானியர் இல்லைங்களா, கானானியர். இந்த மாதிரி ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறாத போய் அவங்க பயங்கரமா கெட்டு அழிவதற்கு ஒரு பெரிய காரணம் என்னவா இருக்க முடியும், இந்த கானானியரோடு சேர்ந்து அவங்களுடைய வழிகளில் போய் கெட்டு போனாங்கன்னா பயங்கரமா அழிஞ்சு போயிருவாங்க இல்லைங்களா. அந்த பாரம் யோசுவாவுக்கு இருக்கு, அதை பாக்குறாரு, அது ஒரு சோதனையா ஆகுறத பாக்குறாரு. ஒருவேளை அந்த காலத்துல அப்படி போறது அந்த ட்ரெண்ட்னு வாங்க இல்லைங்களா, வயதானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், அதை பாக்குறாரு. அது அப்படி அழிஞ்சு அவங்க போகாதபடிக்கு அவங்களுக்கு 3 முக்கியமான புத்திமதிகள் சொல்றார் இல்லைங்களா, ரொம்ப 3 முக்கியமான புத்திமதிகள். என்ன, முதலாவது அவர் சொல்றது என்ன, 13வது வசனத்தில் 6வது வசனத்துல மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தை
எழுதியிருக்கிறதை
விட்டு ரைட்லயும் லெப்ட்லயும் நீங்க போகக்கூடாது இல்லைங்களா. வேத வாக்குக்கு அவங்களுக்கு இருக்க வேண்டிய கீழ்ப்படிதலை சொல்றார் இல்லைங்களா. இப்படி உலக பிரகாரமாக கானானியர் வழிகளில் போய் நீங்க அழிந்து போயிடாதபடிக்கு உங்களை ஃபர்ஸ்ட் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரே பிரிசர்வேட்டிவ், ஒரே பாதுகாப்பு என்ன, ஆண்டவருடைய வார்த்தை இல்லைங்களா. ஆண்டவருடைய வார்த்தை தான் சங்கீதத்துல போட்டிருக்கிற மாதிரி, துன்மார்கனுடைய ஆலோசனையில பாவியனுடைய வழியில அப்படி நின்று வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு இரவும் பகலும் தேவனுடைய வசனம், அதுதான் புரொடெக்ஷன் இல்லைங்களா. அத அவரு சொல்ற, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, யோசுவாவுக்கு தன்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் முதல் கொடுத்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். யோசுவா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா தன்னுடைய ஊழியத்தை முடிச்சதுக்கு காரணம் என்ன, அவருக்கு கொடுத்த ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, 1:7
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் இலகாதிருப்பாயாக.
பாருங்களேன், இதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தது. ஆரம்பத்தை தன் ஊழிய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அதை யோசுவா என்ன பண்றாரு, வரப்போற ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்கறாரு. இதான் என்னுடைய சக்சஸ் உடைய சீக்ரெட்டியா, அரவும் பகலும் தேவனுடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷனாலதான் இவ்வளவு வெற்றிகரமான ஒரு ஆயுசனால வாழ முடிஞ்சிச்சு. நீங்க தலைவர்களா இருக்கிறீங்க, அந்த வசனம் இல்லாம எந்த வெற்றியும் அவங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த சீக்ரெட் அவர் எடுத்து சொல்றாரு. பாருங்களேன், என்னங்க இதுதான் ஒரே சீக்ரெட்டா, எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இதுதான் சீக்ரெட், இதுதான் ரகசியம். பாருங்களேன், அதைத்தான் நான் ஒரு எடுத்து சொல்றது, அதே இதை இவங்களுக்கு எடுத்து கொடுக்கறத நம்ம எடுத்து பாக்குறோம். அடுத்ததாக, முதலாவது தேவனுடைய வசனத்தில் அவர்கள் இடது வலது புறம் போகாம ஆண்டவருடைய வசனத்தில் மிகவும் திடமனதா இருந்து அதுல தியானிக்கணும்னு அவங்களுக்கு கொடுக்கிற கட்டளையை பாக்குறோம். ரெண்டாவது அவர் கொடுக்கிற கட்டளை என்ன,
இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை இணையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி.
அவர் கொடுக்கிற ரெண்டாவது கட்டளை பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய வசனத்துல எப்பவும் இடது வலது புறம் போகாம தான் காத்துக்கிட்டு இருந்தா தான் இந்த சுதந்திரத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும், கெட்டு போகாம அழியாம இருக்க முடியும். இந்த ஜாதிகளோடு நீ கலந்து அவங்களோடு அந்யோன்யமா சேர்ந்து அவர்களோடு நீ போயிடக்கூடாது இல்லைங்களா. அவங்களோடு கலந்து அவங்களுடைய தேவர்களோடு சேர்ந்து, பாருங்களேன், ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி அழிஞ்சு போறதுக்கு வழி என்ன, அந்நிய ஜாதிகளோடு சேர்றது ரொம்ப க்ளோஸ் ஆகுறது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறது. சேர்ந்த பிறகு என்ன நடக்குது? அவங்க தேவர்களுடைய பேரை நினையாமல், அவர் தேவர்களுடைய பேரை நினைக்காத இன்னும் கீழே அந்த ஸ்டெப்புங்க கிளீனா போட்டிருக்கோம். முதலாவது அவங்களோட சேர்ந்து அவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியில திருமணம் செஞ்சுக்கிறது, திருமணம் கல்யாணம் செஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அடுத்ததாக என்ன ஆகுறது? அவங்களுடைய தேவர்களை வணங்க ஆரம்பிக்கிறது. யெகோவா விட்டு அவங்களுடைய தேவர்களை வணங்க ஆரம்பிக்கிறது. வணங்க ஆரம்பிச்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு? அது செஞ்சிட்டு என்ன, யெகோவாவோடு உனக்கு உடன்படிக்கை கட்டாயிருச்சு. கட்டாயிட்டவுடனே அந்த உடன்படிக்கை எந்த நன்மைகளும் அவங்களுக்கு ஏற்பட முடியாது. இந்த தேசத்திலேயே நீங்க அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு அத ரொம்ப ஒரு ஒரு பாரத்தோடு அவர் சொல்றார். அவர்கள் நினையாதிருங்க. ஆகவே ரெண்டாவது கட்டளை என்ன? முதலாவது தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கணும், அது இடது வலது புறது போகாம அதை இருக்கணும். நீங்க ரெண்டாவதாக ஒரு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கிறார் இல்லைங்களா. நீங்க கானானியர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்ல போனா பரிசுத்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தம்ன்றதே நம்ம பிரிஞ்சு வாழணும், செப்பரேட்டா இருக்கணும், கூட சேரக்கூடாது இல்லைங்களா. பாவ வழிகள்லயும் பாவ மக்களோடு சேராம நம்ம தனித்து பிரித்திருக்க இருக்கணும். அதான் செப்பரேஷனுக்கு தான் ஹோலினஸ் அர்த்தம் இல்லைங்களா. பிரித்து நீங்க அவர்களோடு சேராம, அவர்கள் தேவர்களோடு நினையாம நீங்க சேராம இருக்கணும்னு ஒரு கட்டளை அவர் கொடுக்கறத இங்க பாக்குறோம். பாருங்க, அதான் ரெண்டாவது அவங்க கீழ்படிய வேண்டியது. முதலாவது ஆண்டவருடைய வசனத்துக்கு, ரெண்டாவது பிரிஞ்சு இருக்கணும். இது புதிய ஏற்பாடுலயே எவ்வளவு வசனங்கள்ல நமக்கு சொல்லப்படுது இல்லைங்களா. புதிய ஏற்பாடுல சொல்ல போனா நம்ம மைண்ட்ல கூட அது வழியில போகக்கூடாதுன்ற ரோமர் 12:2 படிங்க. 12:2
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே
மனது புதிதாக்குறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம். இந்த பிரபஞ்சம் உங்களை எப்படி மூளைய வடிவமைக்கணும்னு பாக்குதோ, உங்க சுற்றுச்சூழலை எப்படி உங்களை வடிவமைக்குதுன்னு பாக்குதோ, அதுக்கு நீங்க இடம் தராம இந்த கலாச்சாரம், இந்த என்டர்டைன்மெண்ட், இந்த உலகம், இந்த இது எல்லாமே உங்களை ஒரு ஷேப்ல மாத்தணும்னு பாக்குது இல்லைங்களா. அது மாத்தணும்னு பார்க்கும் போது அதுக்கு நீங்க இடம் தராம தேவனுடைய வசனத்தை படித்து அதனால உங்க மைண்ட மறுரூபமாகணும் இல்லைங்களா. அதனால தேவனுடைய வசன நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து எப்படி அறியறது? எப்ப டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தத்தை அறிஞ்சிக்க முடியும் இல்ல? ஆண்டவருடைய முதல் ஸ்டெப்ப செஞ்சாதான் இதை செய்ய முடியும் இல்லைங்களா. முதல் ஸ்டெப் செஞ்சாதான் இதுல நம்ம சரியா இருக்க முடியும். ஆண்டவருடைய வேதத்தை படிக்கும் போதுதான் உலகம் நம்ம மைண்ட எப்படி மாத்தணும்னு பாக்குதோ, அதுக்கு ஆகாம ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னு அறிந்து நம்ம மனது புதிதாக்குறதுனாலயே நம்ம மறுரூபம் அடைய முடியும். அதான் அந்த வசனத்துல சொல்றது. இன்னொரு வசனம் படிப்போம், 2 Corinthians 6:17.
நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர்
சொல்லுகிறார்.
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்களேன், இதுலயும் பிரிந்து அவர்களை விட்டு பிரிந்து நீங்க செப்பரேட்டா இருக்கணும் அப்படின்னு. ஆகவே ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை, ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும், அவருடைய சுதந்திரத்தில் நம்ம நிலைத்திருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா யோசுவா இவங்க மூப்பர்களுக்கு சொல்ற முதல் ரகசியம், முதல் புத்திமதி என்ன? ஆண்டவருடைய வசனத்தில் நீங்க இடது வலது புறம் போகாம அதுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவதாக இந்த கானானியரோடு நீங்கள் சேராமல், அவருடைய தேவர்களோடு நீங்கள் இதாம அவங்களுடைய இதுல அசோசியேஷன் வச்சுக்காம நீங்க தனியா இருக்கணும் அப்படின்றாரு. கடைசியில அவங்களோடு நீங்க சேராம யாரோடு சேரணும்ன்றாரு. பாருங்களா அந்த வசனம் அழகா வரும். 7 படிங்க.
உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருந்தோம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள்.
பாருங்களேன், அவர்களோடு சேராமல் நீங்க யாரோடு சேர்வதில்ல, பற்றி கொண்டிருக்கணும். தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்க. இந்த உலகத்தோடு, உலக பிரபஞ்சத்தோடு, உலக ஆசைகளோடு, என்டர்டெயின்மெண்ட்டோடு, அவர்களோடு அந்யோன்யமா நீங்க போய்விடாமல் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டிருங்க. பற்றி கொண்டு ஒரு ஸ்ட்ராங் வேர்டு, கிளீவ், கிளிங் அப்படின்னு வரும். ஆண்டவரோடு பற்றி கொண்டு, பற்றி கொண்டுனா என்ன, ஆண்டவர்ல சந்தோஷமா, ஆண்டவருடைய வழிகளில் சந்தோஷமா, அவரை நாடுகிறதுலயும் அவருடைய காரியங்களையும் ஆர்வம் அப்படியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, பற்றி கொண்டு இருக்குங்கன்னா டிவியை போய் பற்றி கொள்றோம், உலக காரியங்களை போய் பற்றி கொள்றோம், ஆண்டவருடைய காரியங்களை பற்றி கொள்றோமா, விருப்பத்தோடு வரமா ஆண்டவருடைய காரியங்களுக்கு. உலக காரியங்களை பற்றுவதிலும் ஆசையும் ஆர்வமும் இருக்கு, ஆனா ஆண்டவருடைய காரியங்களை பற்றுதல் இருக்கா? ஆண்டவரை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்றார் இல்லைங்களா. அந்த காரியங்களை நீங்க சேராமல் ஆண்டவருடைய காரியங்களை பற்றி கொண்டிருங்க. இதான் ரெண்டாவது வழி நீங்க கெட்டு போகாம அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு. மூணாவது என்ன சொல்றாரு, தொடர்ந்து படிங்க.
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் வளைத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இன்னால் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1,000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி
ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும், உங்க தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறும்படி எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி வசனத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, தேவனை அன்பு கூறுங்கள், தேவனை அன்பு கூறுங்கள் இருக்கு. இது என்ன இருக்கு, என்ன ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்க, உன் இருதயம் எப்பவும் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறும்படி உன் இருதயம் இருக்கணும்னு பாத்துக்கோ. ஏன் நம்ம கெட்டு போகணும்னா ஆண்டவர் மேல நமக்கு அன்பு குறைஞ்சு போறதுக்கு தான் முதல் படி இல்லைங்களா. தேவனாகிய கர்த்தர்ல முதல் கட்டளையே உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு அவரை அன்பு கூர்ந்து அவர்ல மகிழ்ந்திருந்து அவர்ல சந்தோஷம். அது கெட்டு போச்சுன்னா தான் மற்ற கட்டளைகள்லாம் நம்ம உடைக்கிறது. அது கெட்டு போச்சுன்னா தான் வேற வாழ்க்கையில ஒரு மனுஷன் கீழே 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 போய் அந்நிய இதுங்கள்ல போய் பாவ வழிகள்ல போய் அழிஞ்சு போறதுக்கு காரணமே ஆண்டவர் மேல அன்பு இல்லாத ஒரு இருதயத்தினால தான். அதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்களேன், எச்சரிக்கையா இருங்கள், உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், மற்றவங்களை குறித்து இல்லை உங்களை குறித்து. தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன், அந்த இருதயத்தில் அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் வார்த்தை மேல ஆசை இருக்கும் இல்லைங்களா. வேற எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அந்த தேவனாகிய கர்த்தர் மேல அன்பு இருந்துச்சுன்னா அவருக்கு விரோதமா அவருடைய இடத்துல வேற எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டோம். பிரதான அன்பு அவர் மேல இருந்துச்சுன்னா, அவர் மேல நம்ம இருதயத்துல அன்பு இருந்துச்சுன்னா மற்ற சோதனைகளுக்கு, தவறான இழுப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய அன்பை நம்ம கொச்சப்படுத்த கூடாதேன்னு அவர் மேல அன்பு இருக்கும் போது இல்லைங்களா, அது வேற எல்லாமே சரியா இருக்கும். அதனால தான் அவருக்கு முக்கியமா அவங்களுக்கு, ஆகையால் மிகவும் எச்சரிக்கையா இருங்கள், தேவனாகிய கர்த்தரை நீங்க அன்பு கூறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு இந்த மூணு கட்டளைகளை அவர் சொல்றாரு பாருங்களேன். ரொம்ப முக்கியமா இதான் அவருடைய பாரம். இந்த மாதிரி அந்நிய ஜாதியர்களுக்கு மத்தியில நீங்க வாழ்றீங்க, கானானியர் உங்களுக்கு மத்தியில இருக்கிறாங்க, அவங்களோடு நீங்க அழிஞ்சு போகாத படிக்கு பாருங்களேன். இந்த வசனத்தில் அழிஞ்சு போக, அழிஞ்சு போறீங்க, அழிஞ்சு போறீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. 13வது வசனம் படிங்களா,
உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும்
அழிந்து போகும் பட்டும் பாருங்களேன், அழிந்து போகும் படிக்கு அதே மாதிரி 15ல் வருது. 15 படிங்க, 15-16.
இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிச்சோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார்.
பாருங்க, நிர்மூலமாகும் மட்டும், அழிஞ்சு போகும் மட்டும், கெட்டு போகும் மட்டும்னு திருப்பி திருப்பி அவங்களுக்கு அவர் எச்சரிக்கிறது என்னன்னா, அப்படி ஆயிடுவாங்க. இதெல்லாம் செய்யாம போனானா அப்படி ஆயிருவாங்க, அழிஞ்சுதான் போயிருவாங்க. அந்த பாரத்துல அவர் பேசுறாரு, அப்படி அழிஞ்சு போகாதபடிக்கு செய்ய வேண்டியது மூணு காரியங்கள் தான். என்ன? தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை ரைட்டோ லெப்டோ பார்க்காம அதையே பிடிச்சுக்கணும். இந்த உலக காரியங்கள்ல, கானானிய உலக காரியங்கள்ல பற்றி அவங்களோடு சேர்ந்துகிட்டு அந்த வழிகள்லயும் அந்த என்டர்டைன்மெண்ட்லயும் அந்த உலக காரியங்கள்ல இன்பத்துல வாழாம தேவனை நீங்க பற்றி இருக்கணும். ரெண்டாவது, செப்பரேட்டா பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். மூணாவது, அவரை அன்பு கூறும்படி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க அன்பு கூறும்படி எச்சரிக்கையா இருக்கணும். இது ரெண்டு மூணு முக்கியங்க. ஏன்னா இது மூணு இல்லாதவர்களுக்கு பேரு தான் விக்கிர ஆராதனைக்காரர். யோசிச்சு பாருங்களேன், விக்கிர ஆராதனைனா என்னங்க? என் இருதயத்துல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்த மற்ற காரியத்துக்கு கொடுக்கறதுதான் விக்கிர ஆராதனை. இது மூணு இல்லாதவர்களுக்கு பேர் தான் விக்கிர, உள்ள விக்கிர ஆராதனை நடக்குது, அது கொஞ்சம் நாட்கள்ல வெளியே வந்துடும். அதான் அந்த மூணு இல்லாதவர்களுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா நம்ம இருதயம் பயங்கரமான இருதயம். விக்கிர ஆராதனை ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்து கொடுக்காது இருக்கிறதான் விக்கிர ஆராதனை. விக்கிர ஆராதனை முதல்ல வந்து விக்கிர ஆராதனை பைபிள் படி பார்த்தோன்னா அடுத்தது வேசித்தனத்துக்கும் பாவத்துக்கும் வழி நடத்தும் இல்லைங்களா. வேசித்தனத்துக்கும் பாவத்துக்கும் வழி நடத்தும். அது முதல்ல ஒரு மனுஷன் தேவன் மேல அன்பு இல்லாத போறது தான் ஃபர்ஸ்ட் டிக்ளைன் இல்லைங்களா. அதான் அந்த ரெவலேஷன்லயும் முதல் அன்புல இருந்து நீ விழுந்துட்ட, முதல் அன்புல இருந்து விழுந்த பிறகு என்ன அவன் ஆண்டவர் மேல அன்பு இல்லாதப்பு. அடுத்தது விக்கிர ஆராதனை வரும். விக்கிர ஆராதனை பலவிதமான பாவத்துக்கு உலக வழிக்கு வழிவகுக்கும். அது என்ன காட்டுது? கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிட்டான் அந்த மனுஷன். அந்த இருந்தே ரொம்ப தூரம் கடவுள்கிட்ட இருந்து போயிருச்சுன்றத வெளிப்படுத்துது. அதனாலதான் யோவான்ல, யோவான அப்போஸ்தலர் திருப்பி திருப்பி சொல்லும் போது, உலகமோ உலகத்தின் காரியங்களையோ நீங்க அன்பு கூறாம இருங்கள், ஏன்னா உலகத்தின் காரியங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது அல்லன்னு அவரு முடிக்கிற நிருபம் பாருங்களேன். 1 யோவான் 5:21 அவர் எப்படி முடிக்கிறாரு?
பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி
உங்களை பார்த்து சொல்லிருக்கிறார்கள். என்ன விக்கிரகங்களுக்கு விலகி? ஏன் விக்கிரம் வராதுன்னு இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் மேல அன்பு இருக்காது. அதான் நம்ம பாக்குறோம். ஒரு பெரிய எச்சரிக்கையா யோசுவா இங்க சொல்றத பாக்குறோம். சரி, இது ரொம்ப மூணா சொல்றாரு. நீங்க ஆண்டவருடைய சுதந்திரத்தை தற்காத்து கொண்டு உடன்படிக்கையில் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த மூணு காரியங்கள் இருக்கணும். ஆனா இந்த மூணு காரியங்கள் ரொம்ப கஷ்டங்களே பாஸ்டர், எப்படி செய்யறது? இதுதானே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆண்டவருடைய வசனத்தை தொடர்ந்து படிக்கிறதும், பரிசுத்தமா வாழ்றதும், உலகத்தோடு சேராம செப்பரேட்டா இருக்கிறதும், பாவ வழிகள்ல போகாம, அதுக்கப்புறம் ஆண்டவரை நேசிக்கிறதான கஷ்டம் அப்படின்னும் போது, அதுக்கு யோசுவா ரெண்டு மோட்டிவ்ஸ கொடுக்கிறார். இந்த இதுக்கு நம்ம கீழ்படியும் படிக்கு ரெண்டு மோட்டிவ்ஸ் கொடுக்கிறார் பாருங்களேன். ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். இது அவங்க நிச்சயமா கீழ்படியணும், தவிர்க்காம கீழ்படியணும்ன்றதுக்கு ரெண்டு மோட்டிவ்ஸ கொடுக்கிறார். அதுதான் 9-10 ஆண்டவருடைய கிருபைய காமிச்சு அவங்கள உற்சாகப்படுத்துறார். ரெண்டாவது, 11-13 ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய சிச்சைய காமிச்சு அவங்கள உற்சாகப்படுத்துறத பாக்குறோம். படிங்களா, 9-10
கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இன்னால் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி
ஆண்டவர் பேச்ச கேட்டீங்கன்னா எவ்வளவு பலமுள்ள மக்களாக நீங்க இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. உங்கள்ல ஒருத்தன் 1000 பேரை துரத்துற அளவுக்கு பலவானாக, ஆண்டவர் உங்களுக்கு போர் செய்கிறவராக உங்க பக்கம் இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணாமா? எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்க ஆண்டவர் இதெல்லாம் கீழ்படிஞ்சீங்கன்னா, இந்த மூணு காரியத்துல கீழ்படிஞ்சீங்கன்னா, எவ்வளவு அவன் ஆண்டவருடைய கிருபையை வச்சு அவங்கள உற்சாகப்படுத்துறாரு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுதானே நீங்க நியாயமா செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அதை சொல்லி முடிச்சுட்டு இன்னும் நெகட்டிவா 11 அவர் சொல்றத படிங்க.
உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள்.
பாருங்க, ஒரு மிரட்டுறார், ஒரு மிரட்டுதலோடு சொல்ற, இல்ல இது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, ஆண்டவர் இப்படி வெற்றிய கொடுத்து ஆசீர்வாதமா இருக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, இந்த ஜனங்களோடு நீங்க சேர்ந்துகிட்டீங்கன்னா, சேர்ந்துகிட்டு அவங்களோடு உறவு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நல்லா உறவு வச்சுக்கிட்டு அவங்களோட திருமணம் நடக்கும், திருமணம் நடந்து அவங்களுடைய கடவுளுக்கு சேவிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க போகும்போது என்ன ஆகும், இந்த ஜனங்களே உங்களுக்கு பயங்கரமான கண்ணிகளும் பயங்கரமான வலையுமா ஆயிருவாங்க. உங்க விழாக்களுக்கு உங்க என்ன என்ன போட்டிருக்கு, செவுக்காகவும். சவுக்கில் அடி வாங்கியிருக்கீங்களா நீங்க, சவுக்கில் அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா, அந்த காலத்துல சவுக்கில் அடி வாங்கினா எப்படி இருக்கும். அது மாத்திரம் இல்ல, என்ன உங்க கண்ணுகளுக்கு முள்ள எடுத்து கண்ணில் குத்துனா எப்படி இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா, பயங்கர டார்ச்சரான ஒரு லைஃபா போயிடும் உன் லைஃப். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 20-30 பாம்புங்க, விஷ பாம்புங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது வந்து கண்ணை குத்துது, கையை குத்துது, மனசாட்சியை குத்துது, காலை குத்துது. அது தாங்க ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு பாவ வாழ்க்கையில வாழ்ற ஒரு ஆயுசு. அவன் உள்ளுக்குள்ள ஒரு 50-20 பாம்புங்க ஓடுற மாதிரி, கொஞ்சம் கூட நிம்மதி இருக்காது, கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அதே கொடுமையான வாழ்க்கை, கொடுமை, கண்ணில் முள்ளு குத்துற மாதிரி, சவுக்கில் அடிக்கிற மாதிரி, அது கொடுமையான வாழ்க்கை. உலகத்தோடு போனா அதான் வாழ்க்கை பாருங்களா, அதான் அவர் சொல்றாரு, கொடுமையான வாழ்க்கை. அதை விட நம்மள அவங்க வந்து உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்துறது மாத்திரம் இல்ல, அறிவையும் ஞானத்தையும் எல்லாத்தையும் கெடுத்து அப்படித்தான் ஆச்சு. ஜட்ஜஸ் எல்லாம் இப்ப பாக்க போறோம், அவங்க இப்படித்தான் அடிச்சு அவங்கள, இவ்வளோ ஓனர்ஸா இருந்து இவ்வளோ சுதந்திரவாதிகளா இருந்த அவர்களை அவங்க எகிப்துல எப்படி இருந்தாங்களோ அப்படியே பண்ணிட்டாங்க திருப்பி. இப்படிதான் நடக்கும். ஏன் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க, ஒன்னா ஃப்ரெண்டா என்ன ஆச்சு, அவங்களுடைய கிராப்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க வீடுங்களை இவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஆரம்பி ஒரு தொந்தரவு ரெண்டு தொந்தரவுன்னு இவங்க வளர ஆரம்பிச்சு அவங்கள ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒடுக்க ஆரம்பிச்சு ஏண்டா உயிரோடு இருக்கிறோன்னு ஆயிடுச்சு கிட்டியன் காலத்துல. அதுக்கப்புறம் வரப்போற ஜட்ஜஸ் காலத்துல என்ன ஆச்சு, அவங்க பயங்கரமா அவதிப்பட்டாங்க, பயங்கரமா வாழைக்கே வெறுத்துட்டாங்க. எகிப்துல கூட கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன், ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுனால. இப்படியே நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றது, நீங்க நிர்மூலம் ஆகும் வரைக்கும் இப்படி நடக்கும்ன்ற ஒரு பெரிய எச்சரிக்கை அவங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், ஒரு பக்கம் ஆண்டவருடைய கிருபை, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய மிரட்டுதல், அவருடைய நியாய தீர்ப்பு குறித்த மிரட்டுதல், ரெண்டும் நமக்கு இருக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் பேச்ச கேட்டா நமக்கு ஆசீர்வாதம் வரும், ஆண்டவர் பேச்ச கேட்க போனா நம்ம ஆசீர்வாதத்தை லூஸ் பண்ணிடுவோம். இல்ல, லூஸ் பண்றது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வரும், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர்ன்றது, அவர் வெறும் கிருபையில மாத்திரம் உண்மை உள்ளவர் இல்ல, அவருடைய நியாய தீர்ப்புலயும் அவர் உண்மை உள்ளவர். அதான் இந்த வசனம் நமக்கு காட்டுது பாருங்களேன். அதைத்தான் 14 இருந்து தொடர்ந்து அவர் சொல்றத பாக்குறோம் படிங்களேன்.
இன்று நான் உலகத்தார் எல்லாரும் போகிறபடியே போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை.
கவனிச்சு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல்ல எந்த வார்த்தையும் தவறி போகல, அதோட அவர் முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் என்ன சொல்றாரு
என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள், அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிச்சு, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிச்சோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும், அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார்.
அழிந்து போவீர்கள், பாருங்க யோசுவா கடைசியில அவங்களை ஆசீர்வதிச்சு அனுப்ப கூடாது, நீங்க சீக்கிரமா அழிஞ்சுதான் போவீங்க அப்படின்னா அனுப்பணும், ஒரு நெகட்டிவா அவரு சொல்லி அனுப்பணும் தலைவர்களை அதையும் பார்த்து. ஆனா இது ரெண்டு மோட்டிவேஷனும் நமக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது, அவருடைய அவரு வந்து உண்மை உள்ளவர். அவர் ஒரு ஒரு குணாதிக்கும் இருபுறம் பட்டயம்னுவாங்க, ஒன்னு நம்மள ஆசிர்வதிக்கும், இன்னொன்னு நம்மள பயங்கரமா அறுத்துறோம். அவர் உண்மை உள்ளவர்னா அவர் கிருபையில மாத்திரம் உண்மை உள்ளவர் இல்ல, அவர் கிருபைய அவர் உடன்படிக்கையை மீறினா அவருடைய ஜட்மெண்ட்லயும் அவர் உண்மை உள்ளவர். அவர் பாவத்தை தண்டிக்காம விட மாட்டார், அவர் சொல்லி இருக்கிறார் கீழ்ப்படிதலை ஆசிர்வதிக்கிற தேவன் பாவத்தை தண்டிக்காம இருக்க மாட்டாரு. தண்டிக்காம போயிட்டாருன்னா அவர் உண்மை உள்ளவரா இல்லாம போயிருவார், புரியுதுங்களா? அதனால அவர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. அவர் ஒரு தாத்தா மாதிரி, ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் இப்படி இப்படி எண்ணிக்கிட்டு மன்னிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறவர் அல்ல. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர்கிட்ட நம்ம ஆட்டம் போட்டோம்னா அவருடைய ஜட்மெண்ட்டை வாங்காம இருக்க முடியாது. பரிசுத்தமுள்ள தேவன், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத பாருங்களேன். உங்களை எந்த அளவுக்கு அவர் தண்டிப்பார், அவருடைய எப்படி அவருடைய உண்மையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிச்சோ, நன்மையான வாக்கு தத்தங்கள் ஒன்னும் கீழே விடுவாம நிறைவேறிச்சோ, அதே மாதிரி அவர் சொன்ன தீங்கான எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எம்மட்டும் நிறைவேறும், நீங்க இந்த பூமியில இருந்து நிர்மூலமாய் நாசமாற வரைக்கும் அவர் விடமாட்டார். அவர் சொல்லிட்டாரு, நீங்க அப்படி போனீங்கன்னா அதை நிறைவேற்றே நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஜட்மெண்ட் அவங்களுக்கு விளக்கி காட்டுறாரு. அத ஒரு எச்சரிக்கையா அவங்களுக்கு எடுத்து காட்டுறத பாக்குறோம். இதுதான் ஒரு ஒரு பாசிட்டிவ் எண்டிங்ல முடிச்சிருக்கலாம். யோசுவா சொன்ன மாதிரி, சரி நீங்களாம் ஆசீர்வாதத்தோடு போங்க, நீங்க பாருங்களேன் அந்த அதிகாரம், நீங்க நிர்மூலம் ஆவீங்கன்னு ஒரு நெகட்டிவ்ல தான் முடிக்கிறார். ஏன் அப்படி பைபிள் பல இடங்கள்ல யூஸ் பண்ணுது? நம்மளை ரொம்ப எச்சரிக்கையா சோபரா அனுப்பணும், ரொம்ப சிந்திச்சு நம்மள அனுப்பணும் அப்படின்றதுக்காகவே அவங்களை ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கோம். அது இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாட முடியாது, அவர்கள் அவர் உடன்படிக்கையில நம்ம விளையாட முடியாது இல்லைங்களா? ஏன் அவருடைய உடன்படிக்கையில, இவங்க பண்ணியிருக்கிற உடன்படிக்கையில அந்த நன்மைகளும் இருக்கு, அந்த சிக்ஷைகளும் தீமைகளும் இருக்கு. இந்த தேவன் வந்து நம்மள பாவத்துல போறோம்னா பாவத்துல சரி பாவம் போட்டோம்னு விட்டுறவர் இல்ல, சரி போனா போவோம்னு விட்டுறவர் இல்ல. அந்த பாவத்திலயும் தொடர்ந்து வந்து நம்மளை தண்டிக்கிற தேவன், நம்மளை சிக்ஷிக்கிற தேவன், அதான் பாக்குறோம். அந்த உடன்படிக்கையில ரெண்டுமே இருக்கு. அதான் ரோமர் 1:11-22 இங்கிலீஷ்ல இருக்கும், the kindness and the severity of God அப்படின்னு படிங்க. தமிழ்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். 11:22
தேவனுடைய தயவையும்
கண்டிப்பையும் பார். அதான் யோசுவா நமக்கு இங்க எடுத்து காட்டுறாரு. தேவனுடைய தயவு இருக்குது, இறக்கம் இருக்குது. அவர் ஒரு வார்த்தையும் கீழே விடாம தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மையா இருக்கிறவர்கள் காக்குறவர் இல்லைங்களா? காலையில கூட படிச்சும் போது அவருடைய மோசேக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு, 1000 தலைமுறைக்கு தன்னை நேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு, ஆனா தன் பாவத்தை செஞ்சு தன்னோடு உண்மை இல்லாத போர்களுக்கு 3-4 தலைமுறை வரைக்கும் தண்டிக்கிறவர் அவர், அவர் உடன்படிக்கையில் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த தேவனுடைய தயவையும் அவருடைய கண்டிப்பையும் அதை சொல்லி இவங்களுக்கு இதை புத்தி சொல்றத நம்ம இதுல பாக்குறோம். இது இதுல நம்ம படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதலாவது யோசுவா வந்து அந்த தலைவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாட்சிகளா, ஆண்டவருக்கு எவ்வளவு காரியங்களை அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு அதுக்கு சாட்சிகளா, அந்த ஜெனரேஷனுக்கும் வரப்போற ஜெனரேஷனுக்கும் அவர் இருக்கணும்னு சொல்றாரு. ரெண்டாவது, அப்படி அவங்க தொடர்ந்து இருக்கும்போது யெகோவாவுடைய உதவி அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். தான் இல்லாம போனாலும் அவர் இருந்து எல்லோரையும் அழிச்சு அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்றாரு. அதை கொடுக்கணும் சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமையை அவர் எடுத்து சொல்றாரு இல்லைங்களா? அவங்க இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல், 3 காரியத்தை குறித்து கீழ்ப்படிதல், எது எது ஞாபகம் இருக்கா? முதலாவது என்ன? மோசேவுடைய வசனத்தை அவங்க கீழ்ப்படியணும் இல்லைங்களா? ரைட்டும் லெப்டும் போகாம அவங்க கீழ்ப்படியணும். ரெண்டாவது, புரஜாதியார்களோடு கலவாமல் இல்லைங்களா, அவங்களுடைய வழிகளில் நம்ம சேராம, அவங்களுடைய பாவிய வழிகளில் போகாம என்ன பண்ணணும்? நம்ம அவங்களோடு சேர்ந்து கொள்ளாம யாரோடு சேர்ந்து இருக்கணும், யாரோடு பற்றி இருக்கணும், கர்த்தரோடு பற்றி இருங்க அப்படின்னு. மூணாவது, அன்பு கூறுபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. இதை நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்க, எச்சரிக்கையா இருங்கன்னா என்ன? நம்மளை நம்ம ஆயத்தம் பண்ணணும், ஆண்டவருக்கு என் மேல அன்பு இருக்கா, எனக்கு ஆண்டவர் மேல அன்பு இருக்கா, இருதயம் ஆண்டவருடைய வழிகளை நேசிக்குதா, அவர்ல சந்தோஷப்படுறா, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்து அன்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய வழிகள் ஆண்டவர் நமக்கு செஞ்ச காரியங்களை சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா. சிந்திச்சு பார்த்து இயேசு என் மேல எவ்வளவு அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையில மறிச்சாரு, என் பாவத்தை அவர் சுமந்து மறிச்சாருன்னு இயேசுவோடு அவருடைய உறவை நம்ம அனுபவிக்க பார்க்கணும், அவரோட அந்யோன்யமா இருக்க பார்க்கணும் இல்லைங்களா. அதான் நம்ம முதல் செய்த கிரியைகளை பண்ண பார்க்கணும் இல்லைங்களா. அது எச்சரிக்கை ஆயிருன்னா என்ன, உங்களுடைய முயற்சிகளை பாருங்க, யோசிச்சு பாருங்க. அன்புன்னும் போது நம்ம வெறும் எமோஷனலா நினைச்சுக்க கூடாது, ஆஹான்னு இயேசு மேல ஃபீலிங் வந்தா தான் அன்பு இருக்குதுன்னு இல்லை. வேதம் சொல்லும் போது முழு மனதோடு அன்பு கூறு, மைண்ட்லயும் நேசிக்கிறது இருக்கு தெரியுமா, உணர்ச்சி இல்லாம நேசிக்க முடியும், உணர்ச்சி தான், உணர்ச்சி இருந்தா நல்லது தான், உணர்ச்சி தப்பு இல்ல, ஆனா உணர்ச்சி இல்லாம எந்த விஷயத்திலயும் ஆண்டவரை தான் முதல்ல வைக்கிறது. உணர்ச்சி இல்லாம கூட ஆண்டவரை நம்ம நேசிக்க முடியும் இல்லைங்களா. உணர்ச்சி இருக்கிறது நல்லதுதான், எந்த விஷயத்திலயும் ஆண்டவருக்கு முதல் இடம், ஆண்டவருக்கு முக்கியமான இடத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா உணர்ச்சிகள் வந்து ஒரு டைம்ல வரும், ஒரு டைம்ல இருக்காது. உணர்ச்சிகளை நம்ம நம்பி இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலயும் ஆண்டவருக்கு. உண்மையா அன்பினுடைய டெஸ்ட் எது, நம்ம எவ்வளவு ஃபீலிங் இருக்கா அதை பொறுத்தா அன்பு. அன்பினுடைய டெஸ்ட் எது தெரியுமா, கீழ்ப்படிதல் இல்லைங்களா. என்னை நேசிக்கிறவன் என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவான் இயேசு சொல்லியிருக்கிறார். அதான் ஆண்டவர் முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அவரை நேசிக்கணும், அதான் சொல்லியிருக்கிறார். அந்த நேசம் நமக்கு இருக்கணும், அந்த நேசம் இது மூணாவதுதான் இருந்து தான் நம்மளை தற்காத்து கொண்டு தொடர்ந்து இருக்க முடியும். அது இருக்கிறதுக்கு ரெண்டு மோட்டிவ்ஸ் கொடுக்கிறாரு. ஒண்ணு என்ன, ஆண்டவர் கிருபையை பார், ஆண்டவரோடு நீ நிற்கும் போது ஒரு மனுஷன் ஆயிரம் மனுஷனை விரட்டுற அளவுக்கு உனக்கு பலனும் ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா ஆண்டவரை விட்டு நீ போனீன்னா அகோர லைஃப், ஆண்டவர் சொன்ன தீமைகள்லாம் உன் மேல வந்தே வரும் அப்படின்னு அவங்களை எச்சரித்து அவர் அனுப்புறாரு. இந்த வசனங்கள் நமக்கும் ஆண்டவருக்கு உண்மையா, ஆண்டவருக்கு ஃபேத்ஃபுல்லா நம்மளும் ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த உடன்படிக்கை உண்மை உள்ளவர்களா இருக்கும்படி நமக்கு ஆண்டவர் உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க.